السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم القرآن المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين ஷஃபீஈ யௌம அல்-கியாமத்தி அல்லாஹு யஹதி. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரால் 15ஆம் நாள் தராவி தொகுதி நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. இந்த நாட்களில் நரக விடுதலை வணங்குகிற ரப்பல்லா ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் அத்தகைய விடுதலை வழங்கப்பட்டவர்களில் இணைத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் பற்றிய சில செய்திகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த எல்லா இபாதத்தையும் சமுதாயம் அனைத்திற்கும் உலகம் உள்ளளவும் கிடைப்பதற்கு வழி செய்துவிட்டான். ஆனால் ஒரே ஒரு இபாதத்து மட்டும் அந்த காலத்தவர்களுக்கென்று சிறப்பாக தரப்பட்டிருக்கிறது. மற்றைய காலத்தவர்கள் அதை பார்த்து போராமைப்படுவதை தவிர ஒரு வழியில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் தான் ஹிஜ்ரத் என்று ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அந்த ஹிஜ்ரத் என்ற பாக்கியம் அவர்களுக்கு ஈடு இணையில்லாத ஒரு பெரும் பாக்கியம், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை தேடிக் கொடுத்து விட்ட பாக்கியம். அந்த பாக்கியத்தை வேறு யாரும் பெற முடியாது. ஹஜ்ஜை பெற்றுவிட்டோம், நோன்பை பெறுகிறோம், ஜக்காத்தை பெறுகிறோம், இன்ன பிற அமல்களை பெறுகின்றோம். ஆனால் அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் அளித்த அந்த பாக்கியம், அது நாம் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய ஒரு பாக்கியம்தான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கென்று சிறப்பாக தேர்ந்தெடுத்த அந்த பாக்கியத்தை நல்கியிருக்கிறார். அந்த வரலாற்று சிந்தனையை நாம் மேற்கொள்வதன் மூலமாக அதனுடைய சிறப்பு இயல்புகளை நாம் புரிந்து கொள்ள இயலும். கணேசத்திற்குரியவர்களே, முன்பு நாம் குறிப்பிட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பிலிருந்து திரும்பி வந்தபொழுது ஒரு துவா செய்தார்கள். அந்த துவாவிற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் கதவுகளை திறந்து விட்டான். அதில் ஒன்றுதான் அவர்களை மேராஜ் என்ற அந்த பயணத்திற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். மேராஜிலிருந்து திரும்பி வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த போதனை மக்கா என்ற குறுகிய வட்டத்தில் மட்டும் இல்லாமல் மக்காவை தாண்டியும் செல்வதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வெளியூரிலிருந்து யார் யார் வந்திருக்கிறார் என்பதை தகவல் அறிந்து அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களிடத்திலே சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துக் கூறினார்கள். அவ்வாறு மதினாவிலிருந்து சிலர் வந்திருப்பதாக அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காண்டு செல்கிறார்கள். 6 நபர்கள் மதினாவிலிருந்து வருகை புரிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று மன்னனுக்கும் நீங்கள் எந்த ஊர், எந்த குடும்பம் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஹஸ்ரத் என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படியானால் யூதர்களோடு உங்களுக்கு நட்பு இருக்குமே என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆமாம், எங்களுக்கு யூதர்களோடு நட்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறியவுடன், சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமா, உட்கார்ந்து பேசலாமா என்று கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர்களும் சரி என்று சம்மதித்து உட்கார்ந்தார்கள். அப்போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பற்றியும் தான் ரசூல் என்பதை பற்றியும் எடுத்துச் சொன்னார்கள். எடுத்துச் சொன்ன உடனே அந்த ஹஜ்ரத் மக்கள் மதினா வாசிகள் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே யூதர்களிடம் இருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யூதர்கள் சொல்வார்கள், இன்ன நபியன் மபூதுன் அல்ஆன் கது லல்ல ஜமானு நத்தபியுஹு வனத்ருக்கும் மஹு பத்ர ஆதி வயரம். அந்த யூதர்கள் சொல்வார்கள், ஒரு நபி இப்பொழுது அனுப்பப்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறது, அதற்குரிய காலம்தான் இது. அப்படி நபி வந்தால் அவரை நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றி அவரை துணக்கு அழைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் ஆதி இரம் கூட்டத்தார்களை கொலைக்கிறதை போன்று கொலைக்கிது, பூமியிலிருந்து உங்களை எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். கடைசியாக நபி நீங்கள் தானா? அப்படியானால் யூதர்களோடு நாங்கள் முந்தி கூட்டி ஈமான் கொள்கிறோம் என்று அந்த ஆறு நபர்களும் கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சந்தோஷத்தோடு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு நாங்கள் மதினாவில் போய் யூதர்கள் வந்து உங்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் மதினாவாசிகள் அத்திரைகளை ஈமான் கொள்ள நாங்கள் செய்கிறோம் என்பதாக வாக்களித்து விட்டு கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து விடைபெறுகிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலே பால் வரத்தை போன்று இருக்கும் என்று சொல்வார்கள். அது போன்று இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. அந்த ஆறு நபர்களும் மதினாவிற்கு சென்று அங்கே உள்ளவர்களிடத்திலெல்லாம் இஸ்லாத்திற்கு எடுத்துச் சொல்கிறார்கள். அதோடு இதையும் தவறாமல் சொல்கிறார்கள், யூதர்கள் அந்த நபியை சந்திப்பதற்கு முன்னால் நாமெல்லாம் சந்தித்து அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட வேண்டும் என்று சொன்னபொழுது எல்லோருமே ஆவலாக இருக்கிறார்கள். எந்த வீட்டிலையும் பெருமானாருடைய செய்தி போய் சேராமல் இருக்கவில்லை. அந்த அளவிற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகள் போய் சேர்ந்து விட்டது. அதை அடுத்து மறு வருடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வந்து 11 வருடத்திலே 20 நபர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். வந்து அவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு எங்களுக்கு ஒரு போதனையாளர்களை நீங்கள் எங்களோடு அனுப்புங்கள், இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு ஒருவரை அனுப்புங்கள் என்பதாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்ஹாபு இப்னு உமைய் ரழியல்லாஹு அன்ஹு என்ற முக்ரி, அதாவது குர்ஆன் ஓத கொடுப்பதற்காக வேண்டி முஸ்ஹாபு இப்னு உமைய் ரழியல்லாஹு அன்ஹுவை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த இருவரும் அந்த வருடம் சென்று விட்டார்கள். மறு வருடம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வந்து 12 வருடத்திலே அங்கிருந்து 70 நபர்கள் வருகிறார்கள். 70 நபர்கள் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான் கொண்டதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் மதினாவிற்கு வர வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதைத்தான் 2 அக்கபா என்று சொல்வார்கள். 20 நபர்கள் வந்ததை முதல் அக்கபா என்றும் முதல் உடன்படிக்கை என்றும், 70 நபர்கள் வந்ததை 2 உடன்படிக்கை என்றும் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் பெருமானாருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சார்பிலே அப்பா ரழியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே பேசுகிறார்கள். அப்பா ரழியல்லாஹு பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அபூ தாலிபிற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியங்களில் எல்லாம் ஒரு ஆதரவான முறையிலே அப்பா ரழியல்லாஹு அவர்கள் தலையிட்ட காரணத்தினால் இந்த உடன்படிக்கையிலும் ஹஜ்ரத் அப்பா ரழியல்லாஹு அவர்கள் இருந்துகிறார்கள். அப்பா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், முகமது இங்கே மக்காவில் ஷரப்பாக தான் இருக்கிறார், ஆனால் நீங்கள் மதினாவிற்கு அழைத்துச் சென்றால் அங்கு அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க முடியும் என்றால் அழைத்து செல்லுங்கள், இல்லையானால் தேவையில்லை என்பதாக கிராட்சியாகவே பேசுகிறார்கள். அவர்கள் நாங்கள் பொன்போன்று அவர்களை பாதுகாத்து நாங்கள் மிகவும் சிறப்பாக அவருடைய போதனை கேட்போம் என்று வாக்களிக்க அந்த உடன்படிக்கைக்கு அவர்கள் ஏற்பட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வருகிறேன் என்பதாக ஒத்துக்கொள்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை நடந்த இடம் மினாவிலே கல்லறிவதை தாண்டி தன்மூங்கு சைத்தான்களுக்கு கல்லறிந்து விட்டு அந்த பக்கம் சென்றால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 2-3 வருடங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு பள்ளிவாசல் இருப்பது யாருக்குமே தெரியாது. ஒரே மலைகளாக இருந்தது. அரசாங்கம் இந்த மலைகளை எல்லாம் உடைத்து பாதை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா மலைகளையும் அப்புறப்படுத்துகிற பொழுது நடுவில் அந்த பள்ளிவாசல் இருப்பதை பார்த்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. அதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்குமே தெரியாமல் இந்த 70 பேரிடத்தில் உடன்படுத்த இடம் என்று கல்வெட்டு மதுரை பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் யார் யார் கலந்து கொண்டார்கள் இந்த தகவல் மதுரை பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள் என்ற செய்தி பழங்காலத்து அரபி எழுத்துக்களிலே அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாயிலை இப்பொழுது அரசாங்கம் தனியாக அதை பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுடன் உடன்படிக்கை செய்தார்கள். அதன் பிறகு மதினாவிலிருந்து மக்காவிலிருந்து முடிந்த அளவிற்கு மக்களை அனுப்பி வைத்து விட்டார். இதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டார்கள். சாதாரணமாக ஊர் உலகத்திலே பழக்கம் என்ன தெரியுமா, எங்காவது சிரமம் ஏற்பட்டால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்கிற பொழுது தலைவர் தான் முதலிலே பாதுகாப்பான இடத்துல போய் உட்கார்ந்து கொள்வார். உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுக்கெல்லாம் பின்னால் தான் அழைப்பு கொடுப்பார். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருந்தன்மையை பாருங்கள். அவர்கள் மதினாவிற்கு மற்றவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர்கள் மதினாவிலே மக்காவிலே உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் மக்காவில் உட்கார்ந்ததினால் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, உண்மையிலே நெருப்பின் மீது நிற்பதை போன்றுள்ள கஷ்டம் தான். ஏனென்றால் ஒரு சஹாபி மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்று விடுவார். சென்றவுடன் அந்த குடும்பத்தாரர்கள் எல்லாம் பெருமான இடத்தில் வருகிறார். வந்து நீர் தான் அவங்க அனுப்பினது, நீ தான் காரணம் அவங்க செல்வதற்கு, உண்மை நான் சும்மா விட மாட்டோம், உங்களை கொலை பண்ணிவிடும் என்பதால் மறுத்துவார்கள். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்கள் காணாமல் போகும் பொழுது, ஆண்கள் காணாமல் போகும் பொழுதெல்லாம் பெருமானாரை வந்துதான் மிரட்டுவார்கள். அத்தனை மிரட்டல்களையும் வாங்கிக் கொண்டு, அத்தனை ஏச்சு பெற்றலையும் வாங்கிக் கொண்டு பெருமானார் அப்படியே இருந்தார்கள். எல்லோரையும் ஒவ்வொன்றாக அனுப்பிவிட்டுக் கொண்டே இருந்தார்கள். எண்ணிக்கைக்குட்பட்ட ஒரு சிலர்களை தவிர வேறு யாருமே மக்காவிலிருந்து ஈமான் கொண்டவர்கள், பலஹீனமானவர்களை தவிர போக முடியாது என்ற நிலை இருக்கவில்லை, யாருமே இல்லை. எல்லோரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் மதினா போய் விடுகிறேனே, மதினா நானும் போய் விடுகிறேனே என்று கேட்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொறுங்கள் பொறுங்கள், உங்களுக்கு யாராவது துணைக்கு ஆள் வருவார்கள், அப்போது உங்களை அனுப்புகிறேன். பொறுங்கள் பொறுங்கள், உங்களுக்கு யாராவது துணைக்கு ஆள் வருவார்கள், அப்பொழுது அனுப்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இப்படி உள்ள காலகட்டத்திலே மக்காவில் உள்ளவர்கள் எல்லாம் மதினாவிற்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அங்கு ஒரு சரியான பாதுகாப்பு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. எனவே பக்கத்து ஊரிலே அவர்கள் கால் ஊன்றுகிறார்கள். இதை அறிந்தவுடன் மக்காவில் உள்ள தலைவர்களுக்கு பொறுக்கவில்லை. ரகசியமான ஆலோசனை தீட்டினார்கள். ரகசியமாக என்ன செய்யலாம் என்பதாக ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது மூன்று அபிப்பிராயம் சொல்லப்பட்டது. ஒன்று, முகம்மதை கொன்றுவிட வேண்டும், அல்லது முகம்மதை எங்காவது சிறையில் அடைத்து போட்டுவிட வேண்டும், வெளியில் தெரியாத அளவிற்கு எங்காவது சிறையிலே போய் அடைத்து விட வேண்டும், யாரிடையும் அவர் சந்திக்க முடியாத அளவிற்கு, அல்லது அவரை கண்காணாத ஊருக்கு வெளியாக்கிட வேண்டும். மதினாவிற்கு அவரை அனுப்பக்கூடாது, வேற எங்காவது கண்காணாத ஊருக்கு அனுப்ப வேண்டும். என்ன செய்யலாம் இந்த ஆலோசனை செய்து கடைசியில் அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள், முகம்மதை கொன்றுவிட வேண்டியதுதான், அதுதான் சரியான உபாயம். ஆனா கொலை குற்றம் தனி ஒருவர் மீது வரக்கூடாது. ஏனென்றால் அவருடைய குடும்பத்துக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நம்மை எல்லாம் பழி வாங்குவார்கள். எனவே ஒரு நபர் அவரை கொல்லக்கூடாது, இந்த ஊரை சேர்ந்து கொல்ல வேண்டும். இந்த ஊரில் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் சேர்ந்து அவரை கொல்ல வேண்டும். அதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார்கள். முகம்மது படுத்து தூங்கும் பொழுது இரவிலே அவரை வீட்டை சுற்றி நின்று கொள்ள வேண்டியது, காலையில் அவர் தொழுகிக்காமல் எழுந்திருக்கு வருவார் அல்லவா, அப்போது எல்லாருமே போட்டு அடிக்க வேண்டியது, யார் அடித்தார் என்று தெரியக்கூடாது என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 8:30 வசனத்திலே சொல்கிறான். நான் வாசித்த வசனத்திலே சொல்லி காட்டிருந்தான். அவர்கள் நபியை நபி விஷயத்திலே மூன்று அபிப்பிராயத்தை சொல்லி கடைசியில் ஒரு முடிவு செய்தார்கள். அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான், அல்லாஹ் சூழ்ச்சியிலே வெல்லுபவனாக இருக்கிறான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிருந்தான். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை சுற்றி இரவு நேரத்திலே சூழ்ந்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலிருந்து நாடு கடந்து நீங்களும் மதினா சென்று விடுங்கள், சரியான சந்தர்ப்பம் வந்து விட்டது என்று சரியாக 12 மணிக்கு அறிவிக்கிறார். அறிவித்த உடனேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புகிறார்கள். எழுப்பி சொன்னார்கள், அவருடைய மருமகன் அவர் வீட்டில் தான் படுத்திருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் அலி அவர்களை எழுப்பி, நீங்கள் என்னுடைய படுக்கையிலே நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய இந்த பச்சை போர்வை போர்த்தி கொண்டு நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள், வெளியில் இருந்து பார்த்தால் நான் படுத்திருப்பதாக அவர்கள் ஏமாற வேண்டும், நீங்கள் படுத்துக் கொண்டிருங்கள், நீங்கள் என்னிடத்தில் சில அமானுத பொருள்கள் இருக்கின்றன, அதையெல்லாம் ஒப்படைத்து விட்டு அதன் பிறகு நீங்கள் வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லையானாலும் பெருமானாரிடத்தில் நம்பிக்கையான பொருள்களை கொடுத்து வைத்திருந்தார்கள் அன்றைய காலகட்டத்திலே. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசம் செய்ய மாட்டார்கள் என்று பிரபலமாக இருந்த காரணத்தினால் எல்லோரும் முக்கியமான பொருள்களை பெருமானாரிடத்தில் கொடுத்து வைப்பார்கள். அப்படி அமானிதமே ஒரு பெரிய அளவு இருந்தது. அந்த பெரிய அளவு இருந்த அமானிதத்தை என்ன செய்வது என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு, நீங்கள் இதுகளெல்லாம் ஒப்படைத்துவிடுங்கள், ஒப்படைத்ததாக எனக்கு தகவல் அனுப்பிய பிறகுதான் நான் மதினாவிற்குள் நுழைவேன், இப்படி ஒரு வார்த்தையும் சொல்கிறார். ஒப்படைத்ததாக தகவல் அனுப்பிய பிறகுதான் நான் மதினாவிற்குள் நுழைவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதை பற்றி ஒரு கவிஞர் சொல்வார், வேலும் வாளும் எதிரி கையிலே, நம்பிக்கையும் நாணையும் நபிகளார் கையிலே என்று சொல்வார். வெளியில வேலும் வாளும் இருக்கிறது, தயாராக இருக்கிறார்கள் குத்துறதுக்கு, ஆனால் பெருமானார் அந்த தருணத்திலும் கூட நம்பிக்கையும் நாணயத்தையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அமானுத பொருளை எல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி அவர்கள் உடன்படுகிறார். இதை போன்ற ஒரு வரலாறு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே நடக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே இதே போன்ற ஒரு வரலாறு நடக்கின்றது. ஆம், இரவு நேரத்தில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த கும்பலை எல்லாம் நீங்கள் நாடு கடந்து வெளியிலே ஓடி போய்விடுங்கள் என்பதாக உத்தரவிடுகிறான். இதை போன்ற ஹிஜ்ரத்து தான், நீங்கள் ஊரிலிருந்து தப்பித்து ஓடிப்போங்கள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அப்படி கட்டளையிடுகிற பொழுது அவரவர் கையில் இருந்த நகைகளை எடுத்துக்கொண்டே போய்விட்டார் என்பதாக குர்ஆன் சொல்கிறார். அதற்கு முதல் நாள் ஒரு திருமணம், அந்த திருமண நிகழ்ச்சிக்காக வேண்டி பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் நகைகளை கடந்து வாங்கியிருந்தார்கள் ஏழைகள். திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது கொஞ்சம் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கொண்டு போறது பழக்கம். இன்றும் கூட நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டில் அம்மாட்ட 500 பவர் நகை இருக்கும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு போகும்போது லேட்டஸ்டா ஒண்ணு போட்டுட்டு போகணும்னு நினைக்கும். பக்கத்து வீட்டு பாத்திமா போட்டதுனால நல்லா இருக்கும். 500 பவன் இருந்தாலும் கூட அந்த டிசைன் நம்மகிட்ட இல்ல, பாத்திமா பாத்திமா நீ அந்த நகையை கொடு, நான் போய் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தந்துடுறேன் என்பதாக 500 பவன் இருந்தாலும் கூட அந்த கடன் வாங்கிவிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருப்பதை நாம் காணுகிறோம். இது பெண்களுக்கு இயற்கை. இது போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல அந்த ஏழைகள் எல்லாம் பக்கத்து வீட்டு நகைகளை வாங்கி கொண்டிருந்தார்கள். திடீரென்று இடவினே போகுமாறு உத்தரவிட்டான். இப்படித்தான் பெருமானாருக்கு 12 மணிக்கு உத்தரவு போட்டதை போல உத்தரவு போட்டான். அவர்கள் அத்தனை பேர்களும் அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு போயிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு போட்ட பொழுது முதல் வேலையாக அந்த நகைகளை ஒப்படைக்கின்றார்கள். பத்திரமாக அமானுதங்களை ஒப்படைப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்துவிட்டு என்ன சொன்னார்கள், நான் போய் நீங்கள் கொடுத்து விட்டேன் என்று சொன்ன பிறகுதான் நான் மதினா நகரத்துள்ளே நுழைவேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகாக்களுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது பெருத்த வித்தியாசம் தெரிகிறது. அப்படி அடுத்த வீட்டு நகை எடுத்து வந்தாங்களே, அது என்ன ஆச்சு? எந்த வழியில் வந்ததோ அந்த வழியில் தான் செல்லும். நாம் சம்பாதிக்கக்கூடிய பணங்களாக இருந்தாலும் சரி, அலாலாக சம்பாதித்தா அது நம்முடைய உடம்புல ஒட்டும். அது ஹராமா நம்ம சம்பாதிச்சான்னு சொன்னா எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கடல் கரையில உருண்டாலும் ஒற்றதான் ஒட்டும் என்று சொல்வார்களே, அது போன்று ஹராமாக நம்ம சம்பாதிச்சோம்னு சொன்னா அது அது வேலையை காட்டிடும், அது அது வேலையை தாங்க. அல்ல அழகாக சொல்கிறான், இப்படி அடுத்தவங்க நகையை பூரா எடுத்து வந்தாங்க, கடைசியில் என்ன ஆச்சு? அது காணமாடா உருவாகி அவர்களை பூரா வழிகெடுத்து, அந்த நகைகள் தான் காணமாடாக உருவாக்கப்பட்டது. பக்கத்து வீட்டில் வாங்கிய நகையை கொடுக்காமல் சென்ற காரணத்தினால் அந்த நகைகளை அனைத்தையும் சாமிரி வாங்கினால் ஒரு காளை கன்றாக உருவாக்கினால் அத்தனை பேர்களும் கெடுவதற்கு காரணமாக ஆகிவிட்டது என்பதாக திருக்குறானில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே உங்களிடம் வருகின்ற பணம் ஹலாலாக வரட்டும், அது உடம்போடு ஒட்டும், ஹராமா வாழ்ந்தால் நிச்சயமாக அது அதனுடைய வேலை காட்டத்தான் செய்யும் என்ற தகவலை அங்கே நமக்கு தருகிறான். நமக்கு இப்பொழுது அந்த சப்ஜெக்டுக்கு நாம் செல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்பிக்கையை பார்க்கிறோம். வெளியிலே தலையை பொய்வதற்கு காற்று நிற்கிறார்கள், உள்ளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானுதத்தை கொடுத்துவிட்டு வரப்படுகிறார்கள். சூரத்தை யாசினுடைய ஆரம்ப திருவசனங்களை ஓதுகிறார்கள். யாசின் குர்ஆன் என்பதிலிருந்து ஒரு 7 ஆயத்துகள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஓதி சுத்தி ஊதி அப்படி சுத்தி வீசினார்கள். வீசியவுடன் எல்லாருடைய கண்களையும் அது பட்டது. எல்லா வீரர்களும் கண்ணை கட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து மெதுவாக வெளியாகிவிட்டார். வெளியானவர்கள் நேரடியாக காபத்துல்லாவிற்கு செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த காபத்துல்லாவிற்கு செல்வதற்கு மனம் வரவில்லை. நேரடியாக காபத்துல்லாவுக்கு செல்கிறார். சென்று அங்கு வாசலிலே காவல்காரர் படுத்திருக்கிறார். உஸ்மான் இப்னு தல்ஹா அல்ஹஜபி என்றவருக்கு பேர். அவரை எழுப்பி கொஞ்சம் காபத்துல்லாவுடைய கதவை திறந்து விடுங்க, ஒரு 2 நிமிஷம் தொழுதுக்கு போயிருக்க. உஸ்மான் இப்னு தல்ஹா அல்ஹஜபிக்கு ஊர்ல என்ன நடக்குது என்பது தெரியாது. அவர் சாதாரணமா காபாவுடைய காவலர், படுத்துக் கொண்டிருக்கிறார். 2 ரக்காத் தொழுதுக்கு போறான் என்று பெருமானார் அனுமதி கேட்கிறார். அப்போ சொல்றார், யாருக்காக நான் கதவெல்லாம் திறக்க முடியாது, கூட்டின கதவெல்லாம் திறக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கு ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் இந்த காபாவுடைய சாதி என்ன செய்யல, அப்போது உங்களுக்கு நான் சலுகை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது தரங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடாலடியாக வார்த்தை விடுகிறார். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போது என்னுடைய கையிலே சாவி இருக்கும், அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சலுகை காட்ட வேண்டும் என்றால் இரண்டு ரக்கா தொழுக அனுமதி கொடுங்கள். அந்த ஆள் சிரிக்கிறார், சிரிச்சு சொல்றாரு, அநாத அத்துல்லாம முகம்மது கையில சஹாபாவுடைய சாவி வர்றதா, எங்களுடைய குடும்பம் பாரம்பரியமாக இந்த காபத்துல்லாவுடைய சாவி இருக்கிறார், இது உம்முடைய கையில் வரும் என்று மனப்பால் பிடிக்கிறீரா, தறக்க முடியாது, என்ன வேண்டுமானாலும் செய்யும். கடைசி ஆசை நிறைவேறவில்லை, சபாவிலே தொழுதுக்கு செல்லக்கூடிய ஆசை நிறைவேறவில்லை. எனவே வெளியில் இருந்து கொண்டு துவா செய்வதற்கு செல்வதை போல அவர்களுக்கு வேறு வழி இருக்கவில்லை. அவர்கள் துவா செய்யும் போது சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அஹ்ரித்தனி மின் அஹப்பில் பிலாதி இலைய ஃபாக்கினி பி அஹப்பில் பிலாதி இலைய, யாரெல்லாம் எனக்கு பிரியமான ஊரிலிருந்து என்னை நீ வெளியேற்றுகின்றாய், உனக்கு பிரியமான ஊரிலேயாவது என்னை குடியமர்த்துவாயா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள். மேலும் சொன்னார்கள், அலிந்து இன்னக்கு ஹைரோ அயர்ந்துள்ளார், நீதான் சிறந்த ஊர் எனக்கு தெரியும், வஹப்புல் அரபி இலல்லாஹி, அல்லாவுக்கு பிரியமான ஊர் நீதான் என்றும் எனக்கு தெரியும், ஆனால் உன்னுடைய ஊர்க்காரர்கள் என்னை பறந்துவிட்டார்களே, இல்லையானால் இந்த ஊரை விட்டு நான் போகவே மாட்டேனே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உன் ஊர்க்காரர்கள் துரத்துகிறார்கள், இல்லையானால் நான் போக மாட்டேனே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த இடத்திலிருந்து விடை பெறுகிறார்கள். இந்த நேரத்தில் அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அன்பான பெருமக்களே, அவர்கள் சொன்ன வாக்கு அப்படியே பலித்து விட்டது. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தான் ஆனது, மக்கா வெற்றி ஆகிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய முடிசூடா மன்னராக அவர்கள் காட்சி தருகிறார்கள். இந்த தகவலை ஏற்கனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிந்திருந்தார்கள். இந்த மாதிரி 2 ரக்அத் தொழுவதற்கு அந்த ஆள் அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார் என்பதை அறிந்திருந்தார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய மன்னராக பட்டக மக்கா வெற்றி அடைந்த பொழுது வேகமா போய் அந்த சாவியை கொடுங்கினார், வேகமா போய் உஸ்மான் தலஹத்தின் சாவியை கொடுங்கினார். குடிக்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை கூப்பிட்டு சொன்னார்கள், உஸ்மானே நான் சொன்னது நினைவிருக்கிறதா, உஸ்மானே நான் சொன்னது நினைவிருக்கிறதா. அவர் அப்படியே தலை குனிந்தார், உம்முடைய பாதையில் நான் நடக்க மாட்டேன், நீர் எனக்கு 2 ரக்அத் தொழுக அனுமதி தரவில்லை, ஆனால் உம்முடைய பாதையில் நான் நடக்க மாட்டேன், அடியே சாவியை கொடுத்து விடுங்கள், அவருடைய சந்ததியிலேயே இருந்து விடட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். இன்னும் கஅபாவுடைய சாவி அவருடைய சந்ததியில் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. கஅபாவிற்கு மன்னர்கள் வேறு இருப்பார்கள், ஆனால் இந்த மன்னர்களாக இருந்தாலும் சரி, சாவி இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உஸ்மான் பின் தல்ஹத் அல் ஹஜபி 2 ரக்அத்தோடு அனுமதி மறுத்து விட்டாரே, அவருடைய குடும்பத்தில் தான் இன்று வரை இருக்கிறது, கியாமத் நாள் வரை இருக்கும் என்று பெருமானார் சொன்ன காரணத்தினால் மன்னர்கள் அரசாங்கம் அனைத்தையும் கைப்பற்ற உத்தரவு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு தலைவி இருந்தாலும் இந்த சாவியை மட்டும் அவர்கள் பெறுவதற்கு அனுமதி கிடையாது, அது அந்த குடும்பத்திற்கான இருக்கிறது. எனவே மன்னர் வந்து தாழ்த்து நிற்பார், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து திறந்து விடுவார்கள். இன்றும் அது நடைமுறையிலே பின்பற்றப்படுவது நாம் காணுகிறோம். தன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து விடைபெறுகிறார், எவ்வளவு மனச்சங்கடத்தோடு அவர்கள் போயிருப்பார்கள் என்றால், திருக்குறானிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர்கள் சொல்கிற ஆறுதலை வைத்துத்தான் பெருமானார் இவ்வளவு மனசூட கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று நமக்கு தெரிகிறது. அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், திருக்குறான் வசனமாக பெருமானாருக்கு ஆறுதல் சொல்கிறான், பேசுவதை பார்க்கிற பொழுதுதான் பெருமானார் இவ்வளவு ஆசிரித்திருந்தாங்களா அந்த ஊரில் நிதி என்று தெரிகிறது. ஆம், அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லதி பரத அழைக்கல் குரானால் குரானை இறக்கிய இறைவனாமே நான் சக்தியும் செய்து சொல்கிறேன், திரும்பவும் இந்த ஊருக்கு உண்மை நான் அழைத்து வருவேன், குரானை இறக்கிய நாயனாகிய நான் சக்தியும் செய்கிறேன், உன்னை திரும்பவும் இந்த ஊருக்கு நான் அழைத்து வருவேன் என்பதாக பெருமானாருக்கு ஆறுதல் சொல்கிறார் என்றால் நெருங்கு நாயன் சொல்லவாருக்கு அவர்கள் இவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார். அந்த ஆறுதல் நமக்கெல்லாம் தெரியும். இந்த ஆயத்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஆயத்து. என்ன தெரியுமா, ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் போறான்னு சொன்னா உடனே ஒரு ஆலிம்சா கூப்பிடுவார், ஆலிம்சா ஆலிம்சா நான் ஹஜ்ஜுக்கு போறேன், ஏதாவது எழுதி வச்சுட்டு போன்னு சொல்றாங்களே எழுதி கொண்டு வாங்கினேன் என்று சொல்லுவார். அவர் ஒரு தாள் எழுதி கூடாது ஒட்டுவார், என்ன ஒட்டுவார் தெரியுமா, இந்நல்லதி பரத அழிக்கிறக்குறாங்க இல்லாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆறுதலாக சொன்ன அந்த வாசகத்தை தான் எழுதி ஒட்டுவார். இது எதுக்கு எழுதி ஒட்டுறார் என்றா, ஹஜ்ஜுக்கு போனவங்க திரும்பி வந்துடட்டும் என்பதற்காக. அல்லாஹ் சொன்னது முகம்மதே உம்மை மக்காவிற்கு நான் திரும்ப அனுப்புவேன் என்பதற்கு அதை சொன்னான், ஆனா நாம் அதை பயன்படுத்துறது மக்காவிலேயே நான் தங்கிடக்கூடாது, என் வீட்டுக்கு வரணுங்கிறதுக்கான இதை பயன்படுத்துறோம். அப்படியே சுல்லாய் சலவாரி அல்லாஹ் சொன்னா மக்காவிற்கு உங்களை நாம் திரும்ப அனுப்புவோம் என்று. ஆனா நாம் எழுதுவது எதுக்குன்னா செத்தான அங்க சாவக்கூடாது, இங்க வந்து நாத்தம்படுத்து தான் நம்ம சாகணும் என்பதாக எண்ணிக்கொண்டு எழுதிவிட்டு செல்வது பழக்கம். கணியத்திற்கு அறிமுகம் நமக்கு இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். அந்த வசனத்தை அல்லாஹ் சும்மா சொல்லவில்லை, ஒரு பெரிய சரித்திரத்திலும் சொல்றார், சரித்திரத்தை சொல்லி ஆறுதல் சொல்லி சொல்கிறார். என்ன சரித்திரம் தெரியுமா? மூசா அலி இஸ்லாத்தினுடைய தாயாரை இங்கே அல்லாஹ் உண்மையாக காட்டுகிறார். இந்த அல்லதி பரத அணித்தல் குரான ரஹத்து கையவான் குரானி இறக்கிய ரப்பு உண்மை திரும்பவும் இந்த ஊருக்கு கொண்டு வருவான் என்று சாதாரணமாக சொல்லவில்லை, ஒரு சரித்திரத்தையும் அவர் சொல்லி காட்டுகிறான். மூசா அலி இஸ்லாத்து சலாம் அவருடைய சரித்திரம், மூசா அலி இஸ்லாத்து சலாம் அவருடைய தாயார். சுருக்கமாக அந்த சரித்திரத்தை நாம் சிந்தனை செய்து கொள்வது நல்லது என்று கருதுகிறேன். மூசா அலி இஸ்லாத்துடைய தாயார் குழந்தை மூசாவை பெற்றெடுக்கிறார்கள். குழந்தையை பார்த்த உடனே அவர்கள் அழுகிறார்கள். பழமையாக குழந்தை பெற்றால் குழந்தைதானாலும் தாய் சந்தோஷப்படுவாள் பாரம் இறங்கியதே என்று. ஆனால் இந்த தாய் அழுகின்றாள், குழந்தை சிரித்துக் கொண்டிருக்கிறது. நபியாக இருக்கிற காரணத்தினால் சிரிக்கிறது, தாயார் அழுகிறார்கள். தாயார் அழுவதற்கு காரணம் என்ன? அந்த நாட்டு அரசனுடைய ஒரு சட்டம், ஆண் குழந்தைகள் பெற்றால் அரசாங்கத்திலிருந்து ஒருவர் வந்து அதன் களத்தை வீசி எறிந்து விடுவார். ஏனென்றால் அந்த நாட்டு மன்னன் கனவு கண்டான், தாழ்ந்த குலத்திலே பிறந்த ஒரு நெருப்பு தன்னையும் தன்னுடைய உயர்குலத்திலையும் சுற்றி இருப்பதாக. இந்த சரித்திரத்தை நாம் பல தடவை அறிந்திருக்கிறோம். அந்த முறையில் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா தலைவன்கிட்ட சொல்லலாம், தலைவன் பிரச்சனை பண்ணா அரசாங்கத்தில் சொல்லலாம், அரசாங்கமே தப்பு பண்ணா யாருக்கு சொல்ல வேண்டும்? அல்லாவிடத்துக்கு தான் சொல்ல வேண்டும். அல்லாவிடத்துல அந்த அம்மா சொல்றான், யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பா, யா அல்லாஹ் என் பிள்ளையை காப்பா. சொன்ன உடனே அல்லாஹு தாலா அங்கு சன்னிதானமாகிறார். அந்த அவலை பெண் கேட்ட பொழுது உடனடியாக அல்லாஹு தாலா குதர் கொடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயார் என்பது ஒரு நபி அல்ல, ஒரு ரசூல் அல்ல, ஒரு அவுலியா அல்ல, நம்மை கொண்டுள்ள சாதாரண சராசரி ஒரு பெண்ணு தான். ஆனால் அல்லாஹ்வை முற்றிலும் சரணடைந்து கூப்பிடுகிற பொழுது அவன் எல்லோருக்கும் குரல் கொடுக்கிறார். அது மூசாவுடைய தாயாராக இருந்தாலும் சரி, நாமாக இருந்தாலும் சரி, அவன் குரல் கொடுப்பான். அதற்கான உதாரணத்தைத்தான் இங்கே சொல்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு தான் பதில் சொன்னேன், உங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் என்பது அல்ல. மூசாவுடைய தாயார் தான் என்னுடைய அடிமை, நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமை இல்லை என்பதும் கிடையாது. மூசாவுடைய தாயாரத்தை நான் படைச்சேன், உங்களை படைக்கல என்பதும் கிடையாது. எப்படி அவள் என்னையே சரணடைந்து கேட்டாலோ அது போன்று நீங்களும் கேட்டால் நான் உடனே பதிலுக்கு தயாராக இருக்கிறேன் என்று அறிவிப்பதற்காக தான் இது போன்ற வரலாற்றை குரானில் அல்லாஹ் சொல்கிறார். உடனே அல்லாஹ் சன்னிதானமாக நான் சொல்கிறான், உன் பிள்ளையை நான் காப்பாற்றமா, அதற்கு ஒரு வழி செய்யணும், நீ இந்த பிள்ளைய அப்படி ஒரு தொட்டில போடு, தொட்டில போட்டு கொண்டு கடல்ல போடு, ஒரு தொட்டில போட்டு அப்படியே கொண்டு கடல்ல போடு, கடல்ல போட்டா நீ கவலைப்படாத, அலை அடிச்சு அலை அடிச்சு அந்த பிராவுடைய வீட்டுக்கு தான் போகும், ஆனா நீ கவலைப்படாத, நான் காப்பாற்றேன், நீ கவலைப்படாத, நான் காப்பாற்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் உடனடியாக அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு அப்படியே அவர்கள் போடுகிறார். அப்படி போட்டு அலை அடித்து அலை அடித்து அந்த புறத்திற்கு செல்கிறது. அந்த புறத்திற்கு சென்று அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதை எடுத்துக் கொள்கிறார்கள். இங்கே முதலில் அல்லாஹ் இதையும் சொல்கிறான், நீ கவலைப்படாதமா, உன் பிள்ளை நான் திரும்ப உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து தாயாருக்கு சொல்றான், பிள்ளையை கொண்டு போய் கடல் காற்றிலே போடுகிறோமே என்று நீ கவலைப்படாத, கடல் காற்று அலை அடித்து அந்த புறத்திற்கு போதே என்று நீ கவலைப்படாத, ஓம் பிள்ளையை உங்கள்கிட்ட நான் திரும்ப ஒப்படைத்தேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். கொண்டு போய் போட்டார்கள், அலை அடித்தது அங்கு போய் சார்ந்தது அங்க உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். சில நாள் ஆனது, அந்த பிள்ளை பால் கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் அழுகிறது. அங்கே எடுத்தவர்கள் சிராவனுடைய மனைவி ஆசி அம்மா, அவங்க எடுத்த அந்த பிள்ளையை வளர்க்க சிராவனிடத்தில் சம்மதம் வாங்கிவிடுகிறார்கள். கடைசியில் குழந்தையை வளர்க்கலாம் என்றால் அந்த குழந்தை பால் பிடிக்கவில்லை, பால் பிடிக்கவில்லை, கதறு கதறு என்று கதறுகிறது. சரி, ஊர்ல உள்ள யார் யாரெல்லாம் பால் கொடுக்க தகுதியா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வரை சொல்லுங்கள் என்பதாக அரசன் உத்தரவிடுகிறான். கியூல பெண்கள் நிற்கிறார்கள், ஆனால் அந்த பிள்ளை ஒரு மார்பிலையும் பால் குடிக்கவில்லை, அழுகிறது அழுகிறது, மார்பை கொண்டு வைத்தவுடன் அழுகிறது. எல்லா தாயாரையும் கொண்டு வந்து நிறுத்தியாகிவிட்டது, ஆனால் அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி வேவு பார்ப்பதற்காக பிள்ளை அந்த மாளிகைக்கு போனதே அரசனுடைய வீட்டுக்கு போனது என்ன நடக்கிறது என்று தெரிவதற்காக வேலைக்காரி போன்று வேஷமிட்டு அங்கு போய் பார்த்தால் இப்படி உள்ள நிலைமை. உடனே அந்த ஆட்சி அம்மாட்ட போய் சொல்லுவாங்க, இந்த ஊர்ல ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட எந்த பிள்ளையும் பால் குடிக்காம இருந்ததில்லை, ஒரு அற்புதமான தாய் இருக்கிறாங்க, அந்த அம்மாட்ட பால் குடிக்காம எந்த பிள்ளை இருந்ததில்லை, நான் வேண்டா கொண்டு வரட்டா என்பதா கேட்ட உடனே நல்லா இருப்ப கொண்டு வா என்று சொன்னவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாயாரை கொண்டு வந்து இருக்கிறார். அப்பொழுது அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய பிள்ளையை உன்னிடத்திலே ஒப்படைத்தோம் இல்லையா, உன்னுடைய பிள்ளை உன்னிடத்திலே ஒப்படைத்தோம் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த வரலாற்றை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கோள் காட்டிவிட்டு மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரிடத்திலே பிள்ளையை தருவோம் என்று சொன்னால் திரும்ப நான் ஒப்படைக்கலையா, பால் குடிக்கவே நான் ஒப்படைக்கலையா, அது மாதிரி ஒன்னு நான் மொத்த அவங்க வர வைக்க மாட்டேனா, ஏன் கவலைப்படுகிறேன், ஏன் சங்கடப்படுகிறேன், தெரிய மாதிரி புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆயத்தின் மூலமாக ஆறுதல் சொல்வதை பார்க்கிற பொழுதுதான் என் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு அந்த ஊரைக்கு போகும் பொழுது எவ்வளவு மனம் ஒழித்து போயிருப்பார்கள், எவ்வளவு சங்கடப்பட்டு போயிருப்பார்கள் என்பது நமக்கு புரிய வருது. இன்னும் வரலாற்றிலே தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான், இன்னும் வரலாற்றிலே அல்லாஹ் தாலா தொடர்ந்து சொல்வான், மூசாவை கொண்டு போய் நதியில் போட்டார், ஆனால் அந்த பிள்ளை செத்து போனதா, இல்லை அந்த பிள்ளை வளர்ந்தது, வளர்ந்தது மட்டுமல்ல வளர்ந்து ஆளானது, ஆளானது மட்டுமல்ல அது எப்படி வளர்ந்தது தெரியுமா, தன்னுடைய தடியினால் அந்த நதியையே 12 துண்டுகளாக மாற்றுகிற அளவிற்கு வல்லமை படித்ததாக அந்த குழந்தை வளரும். வெறும் கை தடியினால் தண்ணீரை 12 துண்டுகளாக வெட்டுகிற அளவிற்கு வல்லமை படித்ததாக விளங்கியது அந்த குழந்தை சாகரம். சொல்லிவிட்டு சொல்றான், உண்மை திரும்பவும் இந்த மக்காவிற்கு நான் கொண்டு வந்து ஒப்படைப்பேன், எப்படி ஒப்படைப்பேன் தெரியுமா, நீ நாடினால் ஒவ்வொருவர்களுக்கும் சிறைத்தடனை அடிக்கின்ற அளவிற்கு வல்லமை படைத்தவராக அதிகாரம் படைத்தவராக திரும்ப நாம் மக்காவை உண்மை ஒப்படைப்பேன், புறப்பட்டு செல்லுங்கள் தேவை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதை அந்த எந்த அளவுக்கு அப்பாவுடன் சொல்லுகிறார் என்பதை எண்ணி பார்க்கிற பொழுது அவர் முன்னாள் எவ்வளவு பிரியமாக இருந்திருப்பார் என்பதை, ஒரு தாய் தட்டை மீது இருக்கின்ற பிரியத்தை விட, இல்லை உலகத்தில் உள்ள கோடி தாய்கள் பிள்ளைகள் மீது இருக்கின்ற பிரியத்தை விட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களுக்கு அல்லாவிற்கு பிரியம் வைத்து போய்தான் இப்படியெல்லாம் வரலாறு சொல்லி அவர்களுக்கு அறிந்து வருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரியாக அந்த இடத்துக்கு புறப்படுகிறார்கள். புறப்பட்டவர்கள் நேரடியாக வந்தது அபூபக்கர் அல்லாஹ்வுடைய வீடு. அபூபக்கர் அல்லாஹ்வுடைய வீடு 12-12.5 மணி இருக்கும் போய் பார்த்தான், வீடு திறந்தே இருக்கிறது. ஆச்சரியப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்றார்கள், என்ன விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பெருமானார் கேட்ட முதல் கேள்வி ஏன் விழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹஸரத் அபூபக்கர் அல்லாஹ் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பே உங்களிடத்தில் நான் கேட்டேன், மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டேன், நீங்கள் யாராவது உங்களுக்கு துணைக்கு வருவார்கள், அப்போது போய்கொள்ளலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள், அப்போதே புரிந்து கொண்டேன் அநேகமாக நீங்கள் என்னோடு தான் வருவீர்கள் என்று. அல்லாஹ் நம்ம ரெண்டு பேரும் எங்கேயுமே பிரிச்சதில்லை, அதனால நிச்சயமாக நீங்கள் தான் வருவீர்கள் என்று புரிந்து கொண்டேன், எனவே அன்றிலிருந்து எந்த நேரத்திலும் தாங்கள் வரலாம் என்று கதவை திறந்தே வைத்திருக்கிறேன், இரவு மூடவில்லை பகலும் மூடவில்லை, எந்த நேரத்திலும் இதோ பாருங்கள் ரெண்டு ஒட்டகம் தயாராக இருக்கிறது, ஒட்டகம் ஓட்டி தயாராக இருக்கிறார், ஒட்டகத்தை மேய்ப்பவர் தயாராக இருக்கிறார், வழிகாட்டுவதற்கான ஒருவர் தயாராக இருக்கிறார், எல்லாம் தயாராக இருக்கிறது, இந்த கணக்கிலேயே புறப்படுவதற்கான எல்லா ஏற்பாடும் தயாராக இருக்கிறது. உமனா சொல்லதாக இருக்கும் அவர்களுக்கு அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார். இப்படியும் ஒரு மனிதரா வருவேன் என்பதை தெளிவாகவும் சொல்லவில்லை, நிச்சயமாக நம்ம ரெண்டரும் போவோம் அப்படின்னு சொல்லல, உங்களோடு யாரும் வருவார்கள் என்று சொல்லி இருந்த அந்த சந்தேக வார்த்தையை வைத்துக் கொண்டே இவ்வளவு முன் ஏற்பாட்டுடன் இருந்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நெகிழ்ந்து போனாங்க. நெகிழ்ந்த இந்த செய்தியை நாம எல்லாம் ஒருத்தன் உபகாரம் பண்ணா ரெண்டு நண்டம் மறந்துடுவோம், அவன் முன்னால போகும்போதே அவனுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், அவன் தான் இவனுக்கு புழப்பு தேடி கொடுத்துருப்பான், சும்மா மிளக வச்சுக்கிட்டு அலைஞ்சவன ஒரு கடையை வச்சு கொடுத்துருப்பான், ஆனா மறுநாள் அங்க பார்த்த உடனே அவனை பார்த்தா சாதாரணம் நினைப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நடந்து 10 வருடங்கள் கழிச்சு இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிற நேரத்தில் மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கிறார்கள், அந்த உபதேசத்தின் போது வெளியிடுகிறார்கள். 10 வருடங்களுக்கு மக்களுக்கு செய்கின்ற உபதேசத்தில் இந்த உலகத்திலிருந்து பிரிய போகிறேன், பிரிந்து விடுவேன் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்திலே மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே சொல்கிறார்கள், அன்பர்களே, எனக்கு எத்தனையோ பேர்கள் உபகாரம் செய்கிறார்கள், எல்லா உபகாரத்திற்கும் நான் நன்றி செலுத்திவிட்டேன், ஆனால் ஒரே ஒரு மனிதருக்குத்தான் அவர் செய்த உபகாரத்திற்கு இன்னும் நான் நன்றி செலுத்தி முடிக்கவில்லை, அவர்தான் அபூபக்கர். ஆம், அவர் எனக்காக வேண்டி கதவை திறந்தே வைத்திருந்தாரே, அதுபோன்று அவருக்காக வேண்டி நானும் கதவை திறந்தே வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். இப்படி இதுவரை ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர் எப்படி எனக்கு கதவை திறந்து வைத்திருந்து என்னை எதிர்பார்த்தாரோ, ஒரு சங்கேகமான வார்த்தையை வைத்துக் கொண்டு எனக்காக எதிர்பார்த்தாரோ, அதுபோன்று நானும் அவருக்காக எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தேன். இதுவரை அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் நான் இன்றோ நாளையோ உலகத்திலிருந்து பிரியும் நேரத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த அபூபக்கருக்கு அந்த நன்றி கடனை திருக்காமலேயே போயிருக்கிறோ என்று ஏக்கமாக இருக்கிறது. எனவே என்னுடைய பொறுப்பை சமுதாயமாக்கி உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். இந்த மதினா படிவாசலுக்கு பல பாதை இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வீட்டிலிருந்து வருவதற்கான சுருக்கு பாதையை உண்டாக்கி இருக்கிறார்கள். அது அனைத்தையும் அடைத்து விடுங்கள். தலைவாசலுக்கு அனைத்தையும் அடைத்து விடுங்கள். ஆனால் அபூபக்கருடைய வாசலை மட்டும் திறந்தே இல்லை. எனக்கு அவர் திறந்து வைத்ததற்கு நன்றி கடனாக சமுதாயமே இந்த பழிவாசலுக்கு அவர் வருக வாசல் என்றும் திறந்திருக்கட்டும். எந்த நேரத்தில் இரவானாலும் பகலானாலும் என்னை வந்து சந்திக்க நாடுகிற பொழுது தடை இருக்கக்கூடாது, காத்து இருக்கக்கூடாது, அன்று பெருமான என்று எனக்காக வேண்டிய அவர் திறந்திருந்தது போன்று திறந்தே இருக்கட்டும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அறிவிக்கிறார்கள். எந்த அறிவிக்கிறார்கள்? 10 வருடங்கள் கழித்தார். மனசுக்குள் எவ்வளவு ஏக்கம் இருந்திருக்கும். அந்த நன்றி கடனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைவு செய்கிறார்கள். அன்பான பெருமக்களை அதன் பிறகு சரி செய்தியை சொல்கிறார்கள். சுருக்கமாக அவசரமாக புறப்படுவதற்கு ஆயத்தமாகிய பொழுது அபூபக்கரை இந்த ஒட்டகத்தை எனக்கு விலக்கி தந்துள்ள அபூபக்கரை இந்த ஒட்டகத்தை யாரும் சொல்லல. இப்ப அதுக்கு என்ன பிரச்சனை? அவசர நேரத்தில் நம்ம பத்தப்பிச்சு போக வேண்டிய நேரம். இப்ப போய் ஏன் விலை வச்சுட்டு இருக்காங்க? இல்லை, விலைக்கு தரோம். யாரோ சொல்லலாம், நாங்கள் வேறு நீங்கள் வேறாங்க, இது ஏன் பேச்சு பேசுவீர்கள்? இல்லை, விலைக்கு தரோம். வேலைக்கு தருவதாக இருந்தால் இந்த ஒட்டகத்தில் வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு உறுதியாக சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு நோக்கத்தை புரிந்து கொண்டு வேலை பேசி ஒட்டகத்தை விற்கிறார். சொல்லுகிறார்கள், என்னுடைய ஒட்டகத்தில் ஹிஜ்ரத் செய்ய நான் விரும்புகிறேன். என்னுடைய ஒட்டகத்தில் ஹிஜ்ரத் ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம். இந்த அற்புதமான பாக்கியம் ஓட்ட நான் போக விரும்பலை. என் ஒட்டகத்தில் போதும். பெருமானார் சொன்னது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த படிக்கிறேன், நமக்கெல்லாம் ஒரு சிறந்த படிப்பினை. ஹஜ்ஜிக்கு நாம் சில செலுகிற பொழுது என் பணத்தில் நான் ஹஜ்ஜிக்கு போகணும் நாம் நினைக்கணும். நாம் இந்த உலகத்திற்கு பிரிய நினைக்கும் பொழுது என் பணத்தில் தான் கபன் டபன் செலவு நினைக்கணும். அப்பம் அவனா இருந்தால் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, ஒரு பயிர் வேண்டியதில்லை, எனக்குன்னு ஒரு தொகை நான் போட்டுறேன். என்னுடைய மௌச்சு என் காசில் தான் போகணும். எதுவெல்லாம் நமக்கு புண்ணியமாக தெரிகிறதோ, முக்கியமாக தெரிகிறதோ, அதை நம்முடைய உழைத்த காசாக இருக்க வேண்டும். மவனாக இருந்தாலும் சரிதான், பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், உணர்த்தி காட்டுகிறார்கள் அற்புதமான இந்த வாக்கியம். அது என் காற்றில் தான் செல்ல வேண்டும் என்று நடிகர் நாயகம் ஸல்லல்லாஹு பேரும் பேசி அந்த ஒட்டத்தை வாங்கிக் கொண்டு அதன் பிறகு அந்த ஒட்டத்தை புறப்படுகிறார். இங்கே இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். சைதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். கன்னி நாயகம் ஸல்லல்லாஹு வரலாறும் நமக்கு சிறந்த பாடமாக அமைந்திருக்கிறது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய வித்தியாசம் நம்முடைய தலைவர் சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஆமா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் திடீரென்று இரவு நேரத்தில் உத்தரவு போடுகிறார். உடனே அவர்கள் புறப்பட்டு எல்லா மக்களையும் அழைத்துக் கொண்டு வந்து விட்டார். அதற்குள் விடிந்து போய்விடுகிறது. வந்து நின்று பார்த்தால் முன்னால் பெரிய கடல். இந்த கடலை எப்படி கடப்பது திட்டம் தீட்டவில்லை. எப்படி கடப்பது என்ற ஒரு திட்டம் தீட்டவில்லை. 600,000 மக்களை அழைத்துக் கொண்டு செல்றோமே, போற பாதையில கடல். சூயஸ் கால்வாய் வழியாக தான் அவர்கள் கடந்தார்கள் என்பது வரலாறு. அந்த சூயஸ் கால்வாய் எப்படி கடக்கிறது? ஒரு படகு கூட இல்லை. 600,000 பேர் எப்படி ஒரே நேரத்தில் கடக்கிறது? கொஞ்சம் கூட யோசிக்கல அவங்க வந்து நின்றாங்க. நின்ற உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்னால முதிரக்கூல் மூசாவை உங்கள் கட்டணம்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஓரளவுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு இரு பக்கம் இடினா சரியா நாங்க மாட்டிக்கிட்டோம். இன்னால முதிரக்கூல் வகையா மாட்டிக்கிட்டோம். ஏன்னா முன்னால கடல், பின்னால பார்த்தா பிறவும் 1,200,000 பேரோடு வந்துகிட்டான். புழுதி படகங்கள் தெரிகிறது. அவன் புறப்பட்டு விட்டான் என்பதற்கு ஆதாரமாக அங்கிருந்து புழுதி படகங்கள் தெரிகிறது. அவனும் வந்து விட்டான், இங்கே கடலும் வந்து விட்டது. என்ன செய்யறது? மூசாவே கொஞ்சம் கூட பிளான் பண்ணாம இப்படி வந்து நிற்கிறீர்கள், திட்டுகிறார்கள். அப்ப மூசாவே சொன்னாங்க, என்ன மாயரத்தீ செய்யி இத்தரவு இறைவன் போட்டான், எனக்கு என்ன வேலை? வேலைக்காரனுக்கு போண்டா போறேன், திட்டம் நியாயம் திட்டுறேன். அவன் திட்டம் திட்டிக்குப்பான், இன்ன மழையரத்தி செய்கிறீர், என் இறைவன் என்னோடு இருக்கிறார், அவன் வழிபடுவான். அவன் அடிமைனா போனா போயிட்டேன், எங்கே வழி எனக்கு தெரியும், அவன் கூட சொன்னவான் சொல்லுவான் என்று சொன்னார்கள். அல்லா உத்தரவிட்டான், தடியால் அடிக்க சொன்னான், பாதை பிளந்தது, கடந்து சென்றார். இது இறைவின் மீது உள்ள நம்பிக்கையின் ஆதாரமாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்திற்கு பிளான் பண்ணாமல் செய்தல் என்பது சராசரி மனிதனுக்கு அது உகந்ததாக இருக்க முடியாது. வேண்டுமானால் ஞானிகள் அப்படி செய்யலாம், கடந்தவர்கள் அப்படி செய்யலாம், எல்லா மனிதனும் ஞானியாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. உம்மத்துகள்ல உம்மத்திலே சராசரி மனிதனும் இருப்பான், அப்பாவி மனிதனும் இருப்பான், எல்லோரும் இருப்பான். ஆக வழிகாட்டுதல் என்பது உம்மத்துகள் அனைத்திற்கும் பொதுவான வழிகாட்டுதலாகத்தான் இருக்க வேண்டும் தவிர உயர்நிறத்தில் உள்ளவர்களுக்கு மட்டும் வழிகாட்டுதலாக இருக்கக்கூடாது. எனவே மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் காட்டிய அந்த வழி, அது ஞானம் என்ற படையில் பாட்டில் சரியாக இருந்தாலும் கூட சராசரி மனித ரீதியிலே அது சிறந்தது அல்ல. மக்களை அழைத்து வருகிற பொழுது ஒரு பிளான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், ஹிஜ்ரத்துக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு பண்ணிய உடனே பிளான் பண்ணிட்டாங்க. முத முத இவனை கடப்பு, ரெண்டாவது இவனை கடப்பு, இதே மாதிரி தான் அவங்க ஒரு ஊரையே கடத்துகிறார்கள். மக்களிலிருந்து ஒரு ஊர் மக்களையே கடத்துகிறார்கள். ஆனால் பிளான் பண்ணி கரெக்டா காயத்தை நகர்த்தி இருக்கிறார்கள். எல்லோரையும் அனுப்பிவிட்டு கடைசியில் புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுதும் கூட இங்கே நாம் இங்கே தங்க வேண்டும், மூன்று நாட்கள் இந்த புகையிலே தங்க வேண்டும். தங்கும் பொழுது சாப்பாடு அத்மாரில்லா கொண்டு வர வேண்டும். அபூபக்கர்லாவுடைய மகளா அங்கே தங்குகிற பொழுது ஊரிலே அபூபக்கர்லாவுடைய மகனார் இருந்து இங்குள்ள நிகழ்ச்சிகளை துப்பறிந்து இரவு கொண்டு சொல்ல வேண்டும். அங்கே தங்குகிற பொழுது ஆமிரதும் புகைரா என்று வேலைக்காரர் ஆடு மேய்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரவிலே அந்த ஆட்டை கொண்டு வந்து பால் தர வேண்டும். அப்துல்லாஹின் அரீகத் என்பவர் எந்த நேரத்திலையும் புறப்படுவதற்கு தயார் நிலையிலே அவர் இருக்க வேண்டும். வழிகாட்டுவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் பக்காவாக செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சராசரி மனிதனுக்கும் வழிகாட்டு, சரா உலகம் உள்ளளவும் இருக்கக்கூடிய சாமானிய மனிதனுக்கும் அப்பாய் மனிதனுக்கும் உயர்தரமான மனிதனுக்கும் அவுலியாவுக்கும் இறைவருக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருக்கிற காரணத்தினால் பிளான் பண்ணுதல் என்பது அந்த ஹிஜ்ரத்திலே அவர் சரியாக செய்திருக்கிறார்கள். அது நமக்கு வழிகாட்டுதலாக அல்லாஹ் நமக்கு காட்டுகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் தலைவராக பெற்றது மிகப்பெரிய பாக்கியமாகும். ஒவ்வொன்றிலையும் பிளான் பண்ணியவர்களாக அல்லாவை போய் சென்றடையலாம் என்று நிலவு வரும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று பெருவாழ் வாழ்ந்து அதற்கு ஊடேயே அல்லாவுக்கு செல்வதற்கான ஒரு வழியை காட்டினார்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நபியாக பெற்றது மிகப்பெரிய பாக்கியமாகும். பிளான் பண்ணி சரியாக தாயை நேர்த்துகிறார்கள். அதன்படியே செல்கிற பொழுது பார்த்தால் மதீனாவுக்கு செல்லக்கூடிய வழியிலே செல்லாமல் அவருடைய ஆப்போசிட் பாதையிலே போய் ஒரு 10 கிலோமீட்டர் மர மாடியிலே, அதாவது மலையில் ஏறி அங்கு சவுருங்கிற கோயிலில் தங்கியிருக்கிறார். எவ்வளவு பிளான் பார்த்தீங்களா? போகக்கூடிய பாதையில மதீனாவிற்கு செல்வதற்கான பாதை இந்த பக்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே போய் தங்கவில்லை. அதற்கு ஆப்போசிட் சைடுல சவுர் என்று ஒரு 5000 அடி உயரம் உள்ள ஒரு மலையில ஒரு இடத்திலே இரவு தங்குகிறார்கள். 3 நாட்கள் அங்கே தங்குகிறார். தங்குவதற்கான ஏற்பாடுகள் முன்பே செய்யப்பட்டு விட்டது. அந்த அடிப்படையில் தான் இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து நாடு கடந்து அந்த தவுர் குகைக்கு செல்கிறார். தவுர் குகைக்கு செல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைத்துல் மாலுக்காக வேண்டி உங்களிடத்தில் வாழி எழுதப்படுகிறது, சத்தம் இல்லாமல் நோட்டுகளாக போட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துணையாக வருகிறார்கள். அந்த குகை நாமெல்லாம் எட்டி நின்று கொட்டாயி போடுற தூரத்தில் ஹஜ்ஜிக்கு போனவங்கிட்ட கேட்டு பாருங்க, நீங்க சவுர் குகையை பார்த்தீங்களா? இவ்வளவு அற்புதமான குகை, அதை போய் ரசுல்லா வாழ்க்கையில் நடந்த அந்த குகையை பார்த்தீங்களா? ரசுல்லா காலத்தில் இருந்த எல்லா அடையாளங்களும் அழிக்கப்பட்டு விட்டன, மாற்றப்பட்டு விட்டன. பெருமானாருடைய மசூத் என்ன போய் பெருமானார் காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. காபத்துல்லா மட்டும்தான் அப்படி இருக்கிறதே தவிர சுற்றுப்பக்கங்கள் எல்லாம் ரசுல்லா காலத்தில் இருந்த மாதிரி அல்ல. ரசுல்லா பிறந்த வீடும் ரசுல்லா காலத்தில் இருந்த மாதிரி இல்லை. எல்லாமே மாற்றப்பட்டு போச்சு. ஆனால் இயற்கையிலேயே அன்பு இருந்த மாதிரி இன்று இருக்கிற காட்சியில் தான் அந்த சவுரும் அந்த ஹிராவும் தான். ஆனா நம்ம போய் பார்க்கிறோமா? 5000 அடி யார் போவா? 5000 அடி யார் போவா? எல்லாம் 8 தூரத்தில் இருந்து கொண்டு கொட்டாயிரத்து தான் சோவிலவர் யாரும் போவாங்க கிடையாது. அற்புதமான அந்த பாறை, 5000 அடி இருக்கின்ற பாறை. அதிலே இங்கிருந்து பார்த்தால் இந்தோனேஷியாக்காரர்கள் எல்லாம் 1.5 ஜான் 2 ஜான் இருப்பாங்க இந்த இந்தோனேஷியா கும்பலே, ஒண்ணு விடாம மேல போய் பார்க்கணும். ஆனா நம்ம 5 ஜான் 5 அடி இருப்போம், ஆனா நம்ம மிகச்சி விட்டு பிச்சாம வந்துடும். அந்த இரவிலே கட்டிக்கு செல்வதற்கு ஒட்டகத்தை வைத்துக் கொண்டு 5000 அடி எப்படி ஏறினார்கள் கேள்வி. கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் மலரிலும் விருதுவான மேனியை கொண்டவர்கள், சுட்டினா சுண்டுனா ரத்தம் வந்துடும், சுண்டுனா ரத்தம் வந்துடும், அப்படிப்பட்ட அழகான உடலமைப்பை கொண்டவர்கள். அந்த கரடுமுரடான பாதையில 5000 அடி எப்படி ஏறினார்கள் சொல்வார்கள். ஒரு சமயத்தில் பெருமானார் களைத்து போய்விட்டார்கள், நான் அப்படியே அவர்களை மூட்டிக்கு கொதிப்போடு தூக்கிக் கொண்டே சொல்லுகிறேன். களைத்து விட்டார்கள், அவர்களால் தொடர்ந்து பயணம் செய்ய முடியவில்லை, எனவே மூட்டிக்கு கொதிப்போதே நான் தூக்கிக் கொண்டு சொன்னேன். அபூபக்கர் எல்லாத்தான் பெருமானார் அவர்களுடைய அந்த நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த குகை அமைந்திருக்கிறார். முன்னால் சொல்வார்கள், பின்னால் சொல்வார்கள். ஒரு சைடுல வராம முன்னாலையும் போறீங்க பின்னாலும் போறீங்க. யாரத்துல முன்னால போகும்போது பின்னால பத்தி ஒரு உங்களை தாக்கிறானோடு உங்களுக்கு பயமா இருக்கும், உடனே பின்னால வருவேன். பின்னால வரும்போது முன்னால இருந்து எவனாலும் அவங்க எதிர்றானோன்னு எனக்கு பயமா இருக்கும், முன்னால வருவேன். இப்படியே நிம்மதி இல்லாம வர்ற நாயகி அப்படியே அழைத்து சென்றார்கள். சவுர் குகையிலே கண்மணி நாயகம் சொல்லலாக சென்று தங்கு வைப்பதற்கு முன்னால் உள்ளே சென்று, அது ஒரு குகை அல்ல, சாதாரண மலை பாறை, ரெண்டு பாறைகள் முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான். அந்த இடத்திலே இருக்கின்ற பொந்துகள் ஏதாவது பூச்சிகள் இருந்தால் பெருமானாருக்கு இடஞ்சு தந்துவிடுமே என்று ஒவ்வொன்றாக அதை செப்பனிடுகிறார்கள். கல்லை வீச அடைத்து அதை கொஞ்சம் சரி செய்கிறார்கள். சரி செய்து கடைக்கு ஒரே ஒரு பொந்து, அந்த ஒரு பொந்தை அடைத்ததற்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. சரி பரவாயில்லை என்று தன்னுடைய இடர்கையை அந்த பொந்து மீது வைத்து அடைத்து விட்டு நரிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யார சொல்லா ரொம்ப கடைச்சி கட்டிங்க, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடையிலே தரை வைத்து படுத்து தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பாம்பு ஒன்று கடித்து விடுகிறது. செய்தனாவது பிரசித்தி கருதியாக அவர்கள் உலகத்தில் எத்தனையோ காலக்காரியங்களை நாம் கேட்டிருப்போம், எத்தனையோ நண்பர்கள் அன்பர்களுடைய சட்டங்கள் எல்லாம் கேட்டிருப்போம், இந்த சத்திரமும் பல தடவை பெற்றிருப்போம். ஆனால் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு தடவை அதை சிந்திக்கப்படுவதெல்லாம் அப்படி சிரித்து போய்கிறது. பாம்பு கடித்து விட்டது, அது விஷப்பாம்பு என்று தெரிகிறது, விஷம் ஏறுகிறது உடம்பிலே ஏறுவது தெரிகிறது. நச்சு பாம்பு நாகப்பாம்பு ஏதோ கடிச்சிருக்கு, உடம்புல விஷம் ஏறுவது தெரியுது. தெரிந்தாலும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமானார் நாம் அசைந்தால் உழித்து விடுவார்களே என்று அசையாமல் அப்படி பிடிவாதமாக இருக்கிறார் அப்படிங்கிறது இல்லை. விஷம் ஏறுகிறது, உயிரே போகுது, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தூக்கம் கட்டுப்படக்கூடாது என்பதற்காண்டி அசையாமல் அப்படியே இருக்கிறார். உடம்பெல்லாம் நீல நிறமாக மாறிவிட்டது, நீல நிறமாக மாறிவிட்டது, விஷம் ஏறிவிட்டது. இன்னும் சில வினாடிகள் நாம் செத்து போவோம், செத்தாலும் பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் விழித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்திருக்கிறார். அவர்களையும் மிஞ்சி அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து பட்டுக்கணத்திலே பட்டு தெரித்தவுடன் பெருமானார் பதவி விழிக்கிறார்கள். பார்த்தால் நீலகரமாக காட்சி அளிக்கிறார். அவர் என்ன பாபக்கர் என்ன ஒண்ணுமில்லை நாயகனே, ஏதோ எறும்பு கடிச்ச மாதிரி இருந்து என்ன எறும்பு கடிச்ச மாதிரி சொல்லிங்க, விஷம் பரவி இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் கையை நீட்டு சொல்லி தன்னுடைய உண்மையிலே அங்கே வைத்த பொழுது விஷம் இறங்கியது என்ற வரலாற்றை பார்க்கிற பொழுது ஒரு நண்பனுக்காக வேண்டி, நண்பருடைய தூக்கம் கலையக்கூடாது என்பதற்காக வேண்டி உடம்பில் விஷம் ஏறிய பொழுது கூட ஆடாம இருந்த ஒரு நட்புக்காரியத்தை பார்க்க வேண்டும். ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சித்தி குலப்பர்களை தவிர யாரும் பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 நாட்கள் ஒளிந்திருந்து விட்டு எதிர்த்திலே ஒளிந்திருந்து விட்டு அதன் பிறகு பயணம் புறக்கலாம் புறப்படலாம் என்று அவர்கள் திட்டமிட்டபடி அங்கே 3 நாட்கள் இருக்கிறார்கள். எதிரிகள் எப்படியோ துப்பு பிடித்து இரவு புறாமே அவர்கள் வீட்டில் காவலாக நின்றார்கள். அரபிகளிடத்தில் ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா வீட்டுக்குள்ள புகுந்து தாக்க மாட்டான், மோசமான அழுத்தான் இருந்தாலும் கும்பலையெல்லாம் இருப்பாங்க, வீட்டுக்குள்ள புகுந்து தாக்க மாட்டான். அது அரபிகளிடத்தில் உள்ள மோசமானவற்றில் உள்ள ஒரு நல்ல பழக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எட்டி பார்ப்பான், போர்வை போக்கியிருக்கா, ஆமா போக்கியிருக்கு, ஆள் இன்னைக்கு நல்லா புரட்ட விட்டு தூங்குறாரு என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். காலையில் இடி வரை அப்படியே போர்வை போக்கி இருக்கிறது. விழிந்த பிறகு பார்த்தால் ஹசரத் அலி ரலியல்லாஹு ஒதறி கொண்டு வருகிறார்கள். என்ன முகம்மது எங்க? அல்லாவுடைய தூதரை அவன் தான் அறிவான், அல்லாவுடைய தூதரை அவன் தான் அறிவான் என்று சொல்லுகிறார். பொய்யுமல்ல மெய்யுமல்ல என்ற ரீதியில எங்க போனார்? வீட்டுக்குள்ள இல்ல. எங்க போனார் தெரியாது. போர்வையில் படுத்து வந்தவர் நான் தான். விடியுமே ஒன்னு காட்டுப்பட்டுதான். என்னத்தை காட்டுப்பட்டுருந்தீங்க? அவர்களால் ஒன்றும் செய்ய முடியல, ஆஹா தப்பிவிட்டார்கள் என்று உடனடியாக மந்திராலயத்தை கூட்டினார்கள். கூட்டி சொன்னார்கள், எங்கேயும் போயிருக்க முடியாது, எங்கேயும் போயிருக்க முடியாது. ராத்திரி போனா 6 மணி நேரம் ஆயிருக்கும். இந்த 6 மணி நேரத்துல எப்படியும் மதினாவுடைய பாதையில தான் சென்று கொண்டிருப்பார். அவரை உயிருடனும் பிணமாகவோ கொண்டு வந்தால் 100 செந்நிற ஒட்டகங்கள், உயிருடனும் பிணமாக கொண்டு வந்தால் செந்நிற ஒட்டகங்கள் 100 பரிசு என்று தண்டரப்படுகிறார்கள். உடனே மக்கள் ஒவ்வொருவருமே ஒட்டகத்திற்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு மூலைகளுக்கு சென்று விடுகிறார்கள். அந்த காலத்துல ஒட்டகம்னா நமக்கு கோடி மாதிரி, 10 கோடி சொல்ற கோடின்னு சொன்ன உடனே உடனே நாம ஓடி போயிருவோமே. அதே மாதிரி அவர்கள் அத்தனை பேர்களும் அதற்காண்டி பறக்கிறார்கள். அதுல ஒருத்தன் விவகாரமான ஒரு சூனியக்காரன் பிடிச்சான், மந்திரசாரியை பிடிச்சான், மந்திரவாதியை பிடிச்சான். பிடிச்சு சொன்னா உனக்கு யார் யார் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்க தெரியும். இந்த முகம்மது எங்க இருக்கிறான் மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்து 50-50 உனக்கு 50 எனக்கு 50 சரி என்று அவன் கணக்கு போட்டு பார்த்தான். கணக்கு போட்டு பார்த்தான், பார்த்து இங்க வாங்க வாங்க கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் கூப்பிட்டு போய் கொகையினுடைய வாசலையும் நிப்பாட்டிட்டான். நிப்பாட்டி சொன்னா கணக்கு போட்டு பார்த்தேன், வானத்துல அவர் எங்கேயுமே இல்லை, பூமியில எங்கேயுமே இல்லை, கடலிலையும் எங்கேயும் இல்லை, கடலிலையும் எங்கே இல்லை, அவர் இங்க தான் இருக்கிறார். வந்தவன் என்ன போனே நான் இருக்கிறேன், இங்க நம்ம ரெண்டு பேரும் தான் நிக்கிறோம், வேற யாரையும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர்ரில்லா அவர்கள் வந்த பாதையில யாரும் வந்ததற்கான அடையாளம் இல்லாமல் அழித்துக் கொண்டு விட்டார்கள். இரவிலேயே யாரும் வந்தது தெரியாத அளவிற்கு அந்த அடையாளங்களை அழித்து விட்டார். யாருமே இங்கே கொங்கனை அறிஞ்சுக்கிட்டேன், உன்ன போய் நான் நம்ப, நீ என்ன இங்க இருக்கிறான்னு சொல்ற, இங்க தான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நீ முகமதா இருக்கணும், அல்லது நான் முகமதா இருக்கணும், நீங்க தான் இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நீ முகமதா இருக்கணும், நான் முகமதா இருக்கணும். என்னுடைய மந்திரம் பழித்தது, என்னுடைய மந்திரம் இதுவரை போயிட்டதே கிடையாது, இங்கே தான் இருக்கிறார், இங்க இல்ல, இங்கதான் இருக்கிறார், இல்லடா நீ முகமது நான் முகமது. தேடி பார்த்தது ரெண்டு பேரும் ஒண்ணும் இல்ல. சரி, 15 கிடைக்கிற கட்டி கிடைக்கிற ரெண்டு பேரும் திரும்பிட்டு ஒருத்தர் ஒன்று திரும்பி வெளியில வந்தாங்க. அருமை நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்குதான் இருந்தார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தார்கள் என்றால் காலில் எறும்பு கடிப்பதை கட்டி விடுவதற்காக குவிந்தார்கள் என்றால் அங்க ஓட்டை இருப்பதும் அங்க ரெண்டு நபர்கள் இருப்பதும் தெரிந்திருக்கும். அவ்வளவு தூரத்தில் தான் இருந்தாலும் கூட அவர்கள் ஏமாந்து போனார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துடித்த துடிப்புக்கு எல்லையே, ரசூலுல்லா வந்துட்டாங்களே வந்துட்டாங்களே வந்துட்டாங்களே, யார் சொல்லா வந்துட்டாங்களே வந்துட்டாங்களே, என்னை பத்தி காலை இல்லையா சொல்லா, நான் அபூபக்கர் செத்தாலும் பரவாயில்லை, என்னை பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா தங்கள் மீது ஒரு தூசி பட்டாலும் கூட என்ன தாங்கி கொள்ள கேளாது, யார் சொல்லா என்ன செய்வேன்? அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உள்ள குழந்தை பிறக்கும் போது அம்மாக்காரங்க பார்த்துக்கிட்டே இருப்பான், என் புள்ள என்ன பேசுது, என்ன பேசுது, முத என்ன பேசுது, முத என்ன பேசுது. அந்த புள்ள அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அந்த தாய்க்கு எவ்வளவு வியாதிச்சு தெரியுமா? எம்மா வந்து பாருங்க என் பிள்ளை எம்மான்னு கூப்பிடுச்சு, எத்தா வந்து பாருங்களேன் என் பிள்ளை உம்மான்னு கூப்பிடுச்சு, என் பெரியவங்களே வந்து பாருங்களேன் என் பிள்ளை. அந்த நேரத்தில் அவர் சந்தோஷம் அடைவான். ஆனா அந்த பிள்ளை தான் மட்டும் சொல்லணும், கள்ளத்தில் குடி சாப்பிடுவான். 10 மாசம் சுமந்து விட்டம் உள்ள பிறந்தவன உற்சாகப்படுத்தி என்று ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறோம். அப்பொழுது அந்த வாழ்க்கையை கவனிப்பான் அந்த தாய், அது போன்று அல்லாஹ் தஆலா பெருமானாரை கவனிக்கிறான். இக்கட்டான நேரத்திலே நண்பர் கலங்கி விட்டார், இவர் வாயிலிருந்து என்ன வருது என்று அல்லா பார்க்கிறான். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சமயத்தில் அல்லாஹ் பொறுமையா சொல்றான். தபூக் என்று ஒரு தற்காப்பு யுத்தம், அந்த தற்காப்பு யுத்தம் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ராணுவத்திற்கு சரியான சாப்பாடும் கிடையாது, தளவாடமும் கிடையாது, ஆயுதமும் கிடையாது, தபூக்கு மக்காவை தாண்டி இருக்குது, இவங்க மதினாவில் வந்து யுத்தத்துக்கு வரணும். இந்த நேரத்தில் மக்கள் கொஞ்சம் பிந்த ஆரம்பித்த பொழுது, யோசிக்க ஆரம்பித்த பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இல்லா தன்சுரு நீங்க உதவி செய்யாமல் இருந்தால் ஒன்றும் நடித்து குறைந்து விடாது, போய் தொலையுங்கள். நீங்கள் உதவி செய்யாமல் இருந்தால் போய் தொலையுங்கள். தன்னுடைய ஹபீபுக்கு அவன் உதவி செய்ய தெரியும். அந்த ஒரு நாள் இருவர் குகையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று முஹம்மது சொன்னார். அந்த நேரத்தில் அவரை காப்பாற்றியதை போது என்னால் காப்பாற்ற இயலும், எனவே நீங்கள் படைவிட வேண்டியதில்லை, புறப்பட்டு செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிற ஒரு படத்தை பார்த்தோம். ஐந்தாறு வருஷத்துக்கு பின்னால எவ்வளவு எதிர்பார்க்கிறார், இந்த தாய் மாநில சொல்லுமான எதிர்பார்க்கிற மாதிரி அபூபக்கர் கதறுகிறார், முஹம்மது என்ன சொல்கிறார் என்று பார்க்கிறார். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார், கொஞ்சம் கூட பதற்றம் அடையவில்லை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தை அல்லாஹ் ரொம்பவும் சந்தோஷமாக அறிவித்தது. அதைத்தான் அல்லாஹ் ஐந்தாறு வருடங்களுக்கு பிறகு சொல்லி கேட்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று சொன்ன காரணத்தினால் அல்லாஹ் அந்த புகையில் இருந்தவர்களை பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாத்தான் என்ற செய்திகளையும் ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றன. அருமை நாயின் சல்லாவினுடைய வரலாற்று சித்தத்தை நாளை நாம் தொடர்வோம். அல்லாஹ் பதிப்பானாக
This audio was done.